இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சைன கொங்கமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூ சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரா சுந்தர் ஆனந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போனாதர் பழனிமலை போனாதர் பழனிமலை போனாத திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே சமாதிச்சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பவஜி பத்திரி சுருவசமாதி அடைந்த நேரம் முடியவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய்
சிவாய் நம.
இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல வரும் கேளியலுக்கு பதில் கண்டு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை புரியும் சத்சங்கமாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறிந்து எங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் சிறிது சிறிதாக மேலே உயர்த்தும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று இரண்டு கேளியல் வந்திருக்கின்றன. அதைவிட புத்தகத்தில் கோடிட்ட பகுதி நேற்று முடிக்காத பகுதியும் உள்ளது. இதைவற்றை நாங்கள் இன்று பார்ப்போம். முதலாவதாக கேள்வி, சிறு கேள்விதான். ஒரு அன்பர் கேட்கின்றார், இந்த சிருஷ்டி ஏன் தொடர்ந்து நடைபெறுகின்றது? அது நடைபெறாவிட்டால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இராதே, ஏன் இறைவன் மீண்டும் மீண்டும் படைக்கின்றார்? அதை சிருஷ்டி என்று சொல்கின்றோம். அருமையான கேள்வி. ஆனால் அந்த கேள்விதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. ஏனென்றால் இறைவன் மீண்டும் ஞாபகத்திற்கு இந்த ஆன்மாக்களை தன்னை போல சச்சிதானந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று விருப்பு கொண்டு இச்சை கொண்டு இந்த தனு கரண போன போகங்களை படைத்து அதில் ஆன்மாக்களாகிய எங்களை மூன்று தரப்பிரிவினராக எங்களுடைய அறிவு திறனுக்கு எடுத்த ஏற்றவாறு பிரித்து சகலர் பிரளயாகலர் விஞ்ஞான கலராக அவர்களை இந்த உலகத்தில் வாழ விடுகின்றார். எல்லாவற்றையும் செய்து கொடுத்து ஏன் அவர்களுடைய கர்ம வினை கண்மம் அதாவது பிராப்த வினைகளை கொடுத்து அதை அனுபவித்து அதன் மூலம் அனுபவம் பெற்று அது முற்றுப்பெறும் நேரத்தில் இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் வழி நின்று பதிஞானத்தை அடைய வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பு. ஆகவே இந்த வழியில் அவர் அதை செய்து கொண்டு போகும் போது ஆன்மாக்கள் பல காலமாய் அந்த வழியை பின்பற்றி கொண்டு இருந்தால் அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் நேரத்திற்கு நேரம் அவர் பேரூழி காலம் என்று இந்த உலகத்தில் படைத்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் அளிக்கின்றார், மீண்டும் படைக்கின்றார். ஆகவே இந்த அம்மாவுக்குரிய பதில் இந்த விடயம் நிச்சயம் நிகழப்பட வேண்டியது. அதுதான் ஐந்தொழில்கள் ஆற்றும் விதம். ஏதோ ஒரு நேரம் அது அழிக்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படுகின்றது. அதை அழிப்பது என்று சொல்லக்கூடாது, ஒடுக்குவது என்று சொல்ல வேண்டும் என்று பேராசிரியர் சொல்லுவார். ஏனென்றால் எல்லாம் அனாதியானது, உயிர்களை எல்லாம் ஆன்மாக்களை அழிக்க முடியாது. ஆனால் அவர் மாயா மலத்திலிருந்து படைத்த தனு கரண புன போகங்களை அழிக்கின்றார், மீண்டும் உருவாக்குகின்றார், அதற்குள் ஆன்மாக்களை புகுத்துகின்றார். இந்த மூன்று வர்க்கத்தினரையும் மீண்டும் அவர்கள் அதில் சுழல்கின்றார்கள். இதுதான் நியதி. ஆகவே இது எப்பவும் நடக்க வேண்டியது, நடந்து கொண்டிருப்பது. ஆகவே இந்த சிருஷ்டிகளை இறைவன் கொடுத்து கொண்டுதான் இருப்பார், காலத்துக்கு காலம் என்பது இந்த அம்மாவினுடைய கேள்விக்குரிய பதில். அடுத்த கேள்வி கேட்கின்றார். ஐயா, எனக்கு ஒன்று புரியவில்லை. யாரை பற்றி என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மணிவாசகரை பற்றியும் வள்ளலார் பெருமானை பற்றியும் புரியவில்லை. அதில் மணிவாசகர் மிகவும் கூடுதலாக அதில் ஈடுபட்டார். அவர் இந்தளவு ஞான நிலையில் இருக்கும் போது ஏன் அவர் எப்போ பார்த்தாலும் அழுத வண்ணமே இருக்கின்றார்? ஒரு சந்தோஷம் என்பது அவரிடம் இல்லை. அழுது 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 புரண்டு 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 இறைவனை இறைஞ்சுகின்றார், தன்னை நல்வழிப்படுத்துவதற்கு. ஏன் அழ வேண்டும்? அவருக்கு இவ்வளவு ஞான அறிவு இருந்தா இருந்தும் ஏன் அழ வேண்டும்? அழாமலே இறைவன் எல்லாம் கொடுக்கின்றார் தானே. இறுதியாக அவருடன் வந்திருந்து அவர் பாடிய திருவாசகத்தை இறைவனே கைப்பட எழுதுகின்றார், அதையும் சபையில் ஏற்றுகின்றார். அப்படி இருந்தும் அழுகின்றாரே, இவ்வளவெல்லாம் நடக்கும் போதும் இவருடைய அழுகையின் பொருள் என்ன என்பது இந்த அம்மாவுடைய கேள்வி. அதைத்தான் வள்ளலாரும் செய்கின்றார், செய்தார் என்று. இது இந்த அம்மா கேட்டது போல இதை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். மாணிக்கவாசகர், வள்ளலார் பெருமான் அல்லது சில அருளாளர்கள் வடித்த கண்ணீர் துன்பக் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். அதுதான் குறுகிய விளக்கம். நாங்கள் எல்லோரும் கண்ணீர் விடுகின்றோம், அழுகின்றோம். ஆனால் அது துன்பத்தால் ஏற்படும் கண்ணீர், அது எங்களுடைய வினைகளை சார்ந்தது. ஆனால் மணிவாசகர் அழுதார், வள்ளலார் உருகினார். அதை அழுவதென்று சொல்வதை விட உருகுதல் என்று சொல்வதுதான் சித்தாந்தத்திலும் வேதாந்தத்திலும் சிறப்பு. ஆனால் அழுவதாக சொல்லும் போது அதை நாங்கள் எங்களுடைய உலகியலில் அழுவதாக எடுக்கின்றோம். அவர்கள் இறை நிலையில் இருக்கும் போது அவர்கள் உருகுகின்றார்கள் இறைவனை நோக்கி. அதற்கு பெயர்தான் ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் வருவதுதான் உச்சக்கட்டம். அது இறைவனை நாடி அவர்கள் போய் 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 இறைவனுக்கு அருகே செல்லும் போது அந்த கண்ணீர் தன் வழியாகவே வரும். ஆனால் துன்பக் கண்ணீர் இரண்டு நேரத்தில் வரும். பிறக்கும் போது அழுகின்றான், இறக்கும் போது அழுகின்றான் என்று கண்ணதாசன் ஒரு பாடல் பாடியிருந்தார். நாங்கள் துன்பத்தில் உள்ளத வந்தவர்கள், நாங்கள் பிறக்கும் போது, குழந்தையாக பிறக்கும் போதும் அழுகின்றோம், இறக்கும் போதும் அழுகின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ கிடைத்த நேரத்தை விட்டு விட்டோம் என்று பாடுவார் கண்ணதாசன். ஆகவே இரண்டு கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டம்மா. ஆகவே அவர் விடுவது ஆனந்த கண்ணீர். அந்த நிலையை நாங்கள் எல்லோரும் அட்டி பிடிப்போம். அதுதான் முக்கியம் ஆன்மீகத்தில், கிரியா யோகத்தில், சைவ சித்தாந்தத்தில். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபா. அடுத்ததாக சில வாசிப்பு விட்டதை பிடித்து விடுவோம் என்று. தொழில், கல்வி, பணம், பதவி ஆகியவை நமக்கு உதவி செய்யாது. ஓர் எண்ணும் இல்லாத போது பல பூஜ்யங்களை சேர்த்து என்ன பயன்? ஒழுக்கமும் நீதியும் சமயமும் கூட விழிப்புணர்வு இல்லாத போது, குண்டலினி விழிக்காத போது நம்மை காப்பாற்றாது. உலக பொது அன்பு தொண்டு திடமான கடவுள் நம்பிக்கை பாபாஜியிடம் விசுவாசம் ஆகியவையே உதவி செய்யும். பாபாஜின்ற தங்க விதியை அருமையாக கொடுக்கின்றார் இந்த மூன்று வசனங்களில். முதலாவது, இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் சேர்க்கின்றோம், எனது, என்னுடையது, நான் சேர்க்கின்றேன் என்றெல்லாம் சேர்க்கின்றோம். இது ஒருபோதும் உதவாது, பாபாஜி சொல்கின்றார். ஏன்? ஒரு எண் என்று சொல்லி ஒன்று இல்லாத போது இந்த உலகத்தில் எல்லாமே பெரும்பொருள்தான். பல பூஜ்ஜியங்களை சேர்த்து அந்த எண்ணுக்கு பின் கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு, ஆயிரக்கணக்கென்று சேர்ப்பதில் என்ன புண்ணியம் என்று கேட்கின்றார் பாபாஜி. அது முதலாவது விளக்கம். ஒழுக்கமும் நீதியும் சமயமும் கூட விழிப்புணர்வு இல்லாத போது, குண்டலினி விழிக்காத போது நம்மை காப்பாற்றாது. இது மிகவும் அருமையானது. சில ஆக்கள் ஒழுக்க சீலர்களாக இருக்கலாம், நீதி வழி நிற்கலாம், அல்லது சமய வழி நிற்கலாம். அது மாத்திரம் போதாது என்கின்றார் பாபாஜி. ஏனென்றால் உங்களுடைய குண்டலினி விழித்தால் தான் நீங்களுக்கு விழிப்புணர்வு 100% கிடைக்கும் என்பது பாபாஜியின் கருத்து இந்த சொற்களில். அதுதான் கிரியா சாதனை. ஆகவே எங்களுடைய ஆன்மாவை விழிக்கப் பண்ணுவது, அதை குண்டலினியை எழுப்புவது என்று சொல்லுவோம், சக்கரங்கள் ஊடாக. அதுதான் முக்கியம். அந்த நிலையில் ஏற்படும் விழிப்புணர்வு தான் தக்க வைக்கும் ஒரு நிலைக்கு மேல் என்று எங்களுடைய குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் பயிற்சியில். ஒரு நிலைக்கு மேல். ஆகவே அந்த பயிற்சியில் நாங்கள் இருக்கும் போது, இந்த குண்டலினி விழிப்புணர்வு, குண்டலினி எழுச்சி இருக்கும் போது விழிப்புணர்வு எங்களுடனேயே முழுமையாகவே தங்கத் தொடங்கிவிடும். அதற்குப் பிறகு நாங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் அவதானமாக இருப்போம். அது ஒரு உயரிய நிலை, விழிப்புணர்வு நிலை. அதை பாபாஜி பரிந்துரைக்கின்றார். உலக பொது அன்பு, அதற்கு என்ன செய்ய சொல்கின்றார்? தன்னுடைய தங்க விதிகளை கொண்டு வருகின்றார். உலக பொது அன்பு, தொண்டு, திடமான கடவுள் நம்பிக்கை. திடமான கடவுள் நம்பிக்கை தான் பக்தி. அதற்குப் பிறகு பாபாஜியிடம் விசுவாசம். அதுதான் பாபாஜியிடம் சரணாகதி என்று நாங்கள் எடுக்க வேண்டும். இவையெல்லாம் தான் உதவி செய்யுமே தவிர பணம் பொருள் ஒன்றும் உதவி செய்யாது என்பது பாபாஜியின் கூற்று. இங்கு தொழில், கல்வி, பணம், பதவி. மீண்டும் சொல்கின்றார், உலகியலில் இருந்து விலகியே நிற்க வேண்டும். வைராக்கியம், பிரம்மச்சாரியம் ஒரு புறம், மறுபுறம் குருநாதரிடம் பக்தியும் தொண்டும், முழு சரணாகதியும் இருக்க வேண்டும். மற்றவை முக்கியமில்லை. இரண்டு வாழ்க்கை வாழ், கிரியா யோகா முறைப்படி நீ நன்றாக வந்து விடுவாய் என்பது பாபாஜியின் கூற்று. இங்கு வேறு ஒன்றும் உனக்கு முக்கியமில்லை. உலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். உலகியலை சார்ந்திருந்தால் அது நம்மை சேற்றில் தள்ளிவிடும். தெய்வீகம் மட்டுமே அப்போது நம்மை காக்கும். எவ்வளவு அருமை! அதுக்காகத்தான் பாபாஜியின் கிரியா யோகம் உலகத்தையும் தந்து தெய்வீகத்தையும் பாபாஜி தருகின்றார். நாங்கள் அதில் சுழல்கின்றோம். ஆனால் இறுதியில் நாங்கள் தெய்வீகத்தையே பற்றி கொள்ள வேண்டும் என்பது இங்கு ஒரு செய்தி. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், நாங்களும் இந்த உலகத்தில் இருப்பதால் நாங்கள் இவ்வாறு சுழல்கின்றோம். ஒரு உபமானம் வருகின்றது மனதில். பூமி, பூமி தன்னையும் சுற்றி சூரியனையும் சுற்றுகின்றது என்று நாங்கள் எல்லோருமே படிக்கின்றோம், படித்திருக்கின்றோம். தன்னைத்தானே சுற்றுவதை ஒரு நாள் என்று சொல்கின்றோம். சூரியனை சுற்றுவதை முழுமையாக சுற்றி கொண்டு வர ஒரு வருடம் எடுக்கும் என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த நிலை ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கு என்ன தெரிகின்றது எங்களுக்கு? ஒளியும் தெரிகின்றது, இருளும் தெரிகின்றது. ஒரு நாளில் யாரிடம் இருந்து? சூரியனிடம் இருந்து. அந்த சூரியன் யார்? சாதகர்களுக்கு பரம்பொருள் பாபாஜி. ஆகவே நாங்கள் இந்த உலகத்தில் புரண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த உலக அமைப்பே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆன்மாக்கள் அனுபவப்பட வேண்டும் என்று. ஆகவே நாங்கள் அதற்கு விதிவிலக்கல்ல. அதைத்தான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அந்த நிலையை வெல்ல வேண்டும். ஆனால் தூலத்தில் வெல்ல முடியாது. படைப்பு படைப்புத்தான். எங்கு வெல்லலாம் அந்த நிலையை? தூலத்தில் நீங்கள் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு உலகம் சுழல்கின்றது. சுழண்டு கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. சூரியனை நாங்கள் பரம்பொருள் என்று எடுத்துக்கொள்வோம், பாபாஜி என்று எடுத்துக்கொள்வோம். ஆகவே நாங்கள் அவர்கள் வட்டத்துக்குள் தான் நிற்கின்றோம், நிற்கச் சொல்கின்றார்கள் குருமார்கள். ஆகவே இந்த ஒளியும் இருளும் வந்து போகும். இதை உபமானமாக எடுத்து பார்ப்போம். திடீரென்று வருகின்றது. ஒளியும் இருளும் வந்து போகும். ஆனால் ஒளியிலேயே தங்க முடியாது எங்களுக்கு. இயற்கையில் இயற்கையாகவும் சரி, எங்களுடைய பிண்டத்திலும் சரி. ஏன்? உலகம் சுழண்டு கொண்டே இருக்கின்றது. பகலும் வரும், இரவும் வரும். ஆனால் நாங்கள் இந்த பகலையே வெல்ல வேண்டும். பகல் என்றால் சூரிய ஒளி. அதை நாங்கள் எங்கு வெல்லலாம் என்று பாபாஜி சொல்கின்றார். எங்களுடைய சூட்சு மத்தில் வெல்ல வேண்டும். தூலத்தில் வெல்ல முடியாது. அதற்காகத்தான் இந்த ஐந்து உடலுக்கான பயிற்சி என்று உணர்கின்றேன். ஆகவே இந்த அஞ்சு உடலுக்கான பயிற்சி எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தூலத்தில் வென்று விடலாம் என்றால் நாங்கள் சுழலும் பூமியை நிப்பாட்ட வேண்டும். எப்போது எங்கள் மீது சூரிய வெளிச்சம் படுகின்றதோ அந்த இடத்தில் பூமியை நிப்பாட்டி நாங்கள் வாழ வேண்டும். முடியுமா? இல்லை. அவன் சுழறுகின்றான், நடனம் ஆடுகின்றான். ஆட்டம் நிற்கும் போது எல்லாம் முடிகின்றது. ஆகவே அது நிற்காது. அதான் இயற்கை. அதே போல்தான் எங்களுடைய உடலிலும் நாங்கள் செய்யும் விடயங்கள். அந்த நிப்பாட்ட வேண்டிய இடம் இறையருள், திருவருள். அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் சூட்சுமத்தில் தான் அடையலாமே தவிர தூலத்தில் அடைய முடியாது என்பது இங்கு ஒரு விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததுக்கு போகின்றேன். சொல்கின்றார், அருமையான ஒரு விடயத்தை சொல்கின்றார். அங்கு போய்விடுகின்றேன். தெய்வீகம் மட்டுமே உண்மை. எல்லாவற்றிலும் கடவுளையும் குருநாதரையும் நாடி நிற்கும் போது வீட்டின்பத்திற்கான திறவுகோல் கிடைக்கின்றது. காலங்காலமாய் சில பேர்களுக்கு ஒரு தங்க திறவுகோல் இறைவன் அருளால் தரப்படுகின்றது. அத்தகையோர் குருவிடம் ஞானத்தை நாடுகின்றனர். எவ்வளவு அருமையான சொல்லு. திறவுகோல். பாபாஜியின் புத்தகத்தில் மூன்று பேருரைகள் உண்டு. அதில் ஒன்று திறவுகோல், எல்லா தொல்லைகளையும் நீக்கும் சிறப்பு திறவுகோல், ஒரு அத்தியாயம், முழு அத்தியாயம். மற்றது மரணமில்லா பெருவாழ்வு. எவ்வாறு பாபாஜி இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கின்றார்? ஏனென்றால் அந்த திறவுகோல் கிடைத்தால்தான் மரணமில்லா பெருவாழ்வு ஆகிய இறுதி நிலையை அடையலாம் என்று பாபாஜி அதை மூன்று அத்தியாயங்களாகவே எழுதியுட்டார். தன்னுடைய புத்தகத்தை நீலகண்டன் யோகி ராமையா அவர்களை வைத்து அதன் வழி நிற்கச் சொல்கின்றார். அதைத்தான் இங்கு கொடுக்கின்றார். அந்த தெய்வீக திறவுகோலை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு மேலாக இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகின்றது. அந்த திறவுகோல் தங்க திறவுகோலாக சிலருக்கு கிடைக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குரு மூலம் இறைப்பணி அடைகின்றார்கள். இறைவனே குருவாக வந்து அவர்களை தன்னுடைய பதிஞானத்திற்கு கொண்டு செல்கின்றார் என்பது சைவ சித்தாந்தத்தை வைத்து அறியக்கூடிய பொருள். ஆகவே அந்த சைவ சித்தாந்த அடிப்படை எங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த பாச ஞானம், பசி ஞானம், பதி ஞானம், இதற்குரிய இடையில் இருக்கும் விளக்கங்கள் தெரியாவிட்டால் இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்? எங்களுக்கு தெரிந்தது ஒன்றில் ஞானம் அல்லது ஒன்றுமே இல்லை. அதான் உலகியல். ஆனால் அந்த ஞானத்திலும் மூன்று வகை ஞானம் இருக்கென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, படித்திருக்கின்றோம். ஆகவேதான் இந்த சைவ சித்தாந்தத்தின் அற்புதமான கருத்துக்கள் தெரியாட்டி நாங்கள் எங்களுடைய பயிற்சியிலோ சாதனையிலோ முழுமை அடைவது என்பது கேள்விக்குறி. அதனால் தான் பாபாஜி அதை இதனுடன் இணைத்தார் என்று எல்லோரும் நாங்கள் விளங்க வேண்டும். பாபாஜியின் அருளினால் நான் அல்ல. அடுத்தது சொல்கின்றார், காலங்காலமாய் சில நபர்களுக்கு தங்க திறவுகோல் கொடுக்கப்படுகின்றது. அது அருளால் கொடுக்கப்படுகின்றது. அத்தகையோர் குருவிடம் ஞானத்தை நாடுகின்றனர். மூத்த பக்தர்கள் சத்குருவிடம் நிறைய ஆசிகளை பெறுகின்றனர். ஆனால் தற்கால மனிதன் எல்லாவற்றையும் சிறுமைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு குருவருளை உதாசீனப்படுத்துகின்றான். தன்னையே மையப்படுத்தும் கொசுவிற்கு இது இறுதி ஊர்வலம். மாயை இதில் முக்கியமான பங்கினை பெறுகின்றது என்று பாபாஜி எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த நிலையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இறை சக்தி ஒன்றுமே இல்லை, குரு சக்தி இல்லை என்றால் அந்த கொசுவிற்கு இது இறுதி ஊர்வலம் என்கின்றார். அவ்வளவுதான். அடுத்ததாக சொல்கின்றார், சந்தேகப்படுதலை தாண்டி கிரியா யோகா வழிபாட்டு முறைக்கு வருவோம். அதற்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. இங்கு கிரியா யோகா வழிபாட்டு முறை என்று சொல்வது எங்களுடைய சாதனையை குறிக்கும். அதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு உண்டு, புனிதத்தன்மை உண்டு. இதுவரை மனிதன் தொடாத நெறியும் அதில் உண்டு. கவனிக்க வேண்டிய விடயம், இதுவரை மனிதன் தொடாத நெறியும் அதில் உண்டு. சந்தேகம் இல்லை, வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்படும் இந்த உயரிய உண்மை தூய்மை ஆனதும் கூட இதுவரை அது மனிதனை தொடாது இருக்கின்றது அதன் தூய்மை. இங்குதான் பாபாஜி முதத்தரமாக நான் புரிந்து கொள்கின்றேன் அவருடைய அருளினால். இந்த கிரியா யோகம் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து வந்ததற்குரிய ஒரு வசனத்தை இங்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வசனம் மூலம் அதை மீண்டும் பார்க்கின்றேன். அதாவது, இந்த சந்தேகத்தை தாண்டி கிரியா யோகா முறை சாதனை முறைக்கு வருவோம். அதற்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. அதாவது, கிரியா யோகம் என்பது உலகத்தில் ஒரு யுனிக் யோகம், அதாவது தனித்துவமான யோகம் என்று குருமார்கள் மூலம் அறிந்து அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதற்கொரு புனிதத்தன்மை உண்டு. நாங்கள் செய்யும் யோகத்தை பற்றி பாபாஜி கூறுகின்றார். ஏன், இதுவரை மனிதன் தொடாத நெறியும் அதில் உண்டு. அந்த தொடாத நெறியை அடுத்த வசனத்தில் கொடுக்கின்றார். சந்தேகமில்லை, வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்படும் இந்த உயரிய உண்மை தூய்மையானதும் கூட. இதைத்தான் தேடினேன், பலகாலம் தேடினேன். இன்று அந்த சொல்லை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குருமார்கள் சொன்னார்கள், கிரியா யோகம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படையை வைத்து வந்த யோகம் என்று. அதற்கு மேலாக பாபாஜி வேதாந்தத்தையும் அதற்குள் சேர்த்து விட்டார். ஏன், இரண்டு கண்கள் என்று எங்களுடைய படைப்புக்கு பின் இறைவன் இரண்டு நூல்களை ஆற்றுகின்றார், சோஸ்திரங்கள் சாஸ்திரங்கள். அதைத்தான் பாபாஜி இங்கு சொல்கின்றார். ரெண்டும் இரண்டு கண்கள் உலக ஆன்மாக்களுக்கு, ஆகவே கிரியா சாதகர்களுக்கும் அது பொருந்தும். ஆகவே அந்த ரெண்டும் கிரியா யோகத்துக்குள் உண்டென்பதை பாபாஜி இந்த வசனத்தில் கொடுப்பதாக உணர்கின்றேன். இதுதான் தேடிய ஒரு புதையல். இங்கு பாபாஜி அதை கொடுக்கின்றார். அடுத்ததாக, ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லுதல் என்பது வார்த்தைகளில் மட்டுமன்று, கேதி நிலை மற்றும் உடல் மொழியில் ஒலி நிலை மற்றும் உடல் மொழியிலும் காணப்படுகின்றது. இதனை பின்வருமாறு இக்கால மனிதனுக்கு விளக்கலாம் என்று சொல்லி ஒரு உபமானத்தை கொடுக்கின்றார். ஒரு வியாபாரியை வைத்துக் கொடுக்கின்றார். வியாபாரிகள் பெரும் அளவில் துணி வியாபாரம் செய்கின்றார்கள். துணி அடுக்குகள் ஒன்றை போன்றே மற்றது இல்லாது போனால் வியாபாரம் எப்படி நடக்கும்? துணி முழுதும் ஒரே தரமாய் இருக்க வேண்டும். தரத்தில் சந்தேகம் வந்தால் வியாபாரம் தலைக்காது. உயர்ந்த தரம் இருந்தால் மட்டுமே வியாபாரம் கோடிக்கணக்கில் நடக்கும். இது ஒரு சாதாரண செய்தி. ஒரு துணி வியாபாரி வியாபாரம் செய்வதற்கு எல்லா துணிகளையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி வைக்கின்றார். அதில் எல்லா துணிகளிலேயும் தரம் இருந்தால்தான் அவனுக்கு கோடிக்கணக்கில் வியாபாரம் வரும் என்று பாபாஜி சொல்கின்றார். ஒரு அடுக்கில் கூட ஒரு தரம் இல்லாத துணி இருந்தால் அவனுடைய வியாபாரம் பாதிக்கும் என்று. இது எங்கு எனக்கு எங்கு இந்த செய்தியை கொடுக்கின்றது? எங்களுடைய கிரியா யோகம் என்றது ஐந்து உடலுக்குரிய பயிற்சி. ஆகவே இந்த ஐந்து உடல்களும் ஐந்து மாடி கட்டிடம் என்று குருநாதர் சொல்லுகின்ற எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பயிற்சியை செய்யும் போது ஐந்து உடலுக்கும் சேர்த்து செய்ய வேண்டும். இந்த ஐந்து உடலுக்கும் நாங்கள் அதை இந்த பயிற்சியை ஒரே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு போக வேண்டும் என்பது பாபாஜியின் கூற்று. குருமார்கள் மூலம் எங்களுக்கு தரப்பட்ட தீட்சை. இதில் நாங்கள் சிலர் யோசிக்கலாம், ஒரு பயிற்சியை இரண்டு பயிற்சியை மாத்திரம் செய்வோம் என்று, நேரமில்லை மற்றைய பயிற்சிகளை நாளைக்கு செய்வோம் என்று. அதாவது தூல உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல். ஆகவே அந்த உடலுக்குரிய பயிற்சி ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டும், ஐந்து உடலுக்கும் உரியது என்பதை நாங்கள் இந்த வியாபாரியின் மூலம், வியாபாரி உபமானத்தின் மூலம் ஏன் எடுக்கக்கூடாது? ஏனென்றால் அவன் அடுக்கு அடுக்கு அடுக்காக துணிகளை வைத்திருக்கலாம். எல்லா துணியும் ஒரே தரமாக இருந்தால்தான் கோடிக்கணக்கில் வியாபாரம். அதில் ஒரு அடுக்கு பிழைவிட்டாலும் துணி அவனுடைய வியாபாரம் பாதிக்கும் என்று பாபாஜி சொல்வது துணி வியாபாரிக்கு சொல்கின்றாரா? இல்லை, எங்களுக்கு சொல்கின்றார். நாங்கள் துணி வியாபாரிகளாகத்தான் வாழ்கின்றோம். உலகத்தில் பணம் சம்பாதிக்கின்றோம். அதை கூட எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்று எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அதில் சூட்சுமத்தை தேட விடுகின்றார், தேடுகின்றோம். ஆகவே ஐந்து உடலுக்கான பயிற்சி ஒழுங்காக முறைப்படி ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டும் என்ற அருமையான செய்தியை இந்த உபமானம் மூலம் பிடித்துக் கொள்வோம். அடுத்ததாக பக்தருக்கும் சத்குருவுக்கும் இடையே நிகழும் கிரியா மார்க்கமும் குருநாதர் பக்தரின் மரியாதைக்குரியவராகின்றார். குருவை கடவுளாக அழைக்கும் போது ஆனந்தம் பொங்குகின்றது. குரு சீடனுக்கு மேலும் மேலும் அருளை பொழிகின்றார். பக்தர் இறந்த பிறகு அவருடைய பெயரும் அழியாமல் நிற்கின்றது. இங்கு தொண்டின் சிறப்பை பாபாஜி வலியுறுத்துகின்றார். நாங்கள் முதலாவதாக குருவில் தெய்வத்தை காண வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம், இது நாங்கள் உலகியலில் எங்களுக்கு தரப்பட்ட அடுக்கு. மாதா மூலம் பிதாவையும், பிதா மூலம் குருவையும், குரு மூலம் தெய்வத்தையும் காண வேண்டும். கண்டால் யார் யார் மூலம் மற்றவர்களை கண்டோமோ அவர்களை நாங்கள் அந்த நிலையில் பார்க்க வேண்டும் என்பது சுருங்கிய கூற்றாக அமையும். ஆகவே அந்த கூற்றின்படி நின்ற எந்த தொண்டனுக்கும் பக்தர் ஆகிய தொண்டன் இறந்த பிறகு அவருடைய பெயரும் அழியாமல் நிற்கின்றது என்பது பாபாஜியின் கூற்று. அடுத்ததாக உலகம் சத்திய யுகத்திலிருந்து கலியுகத்திற்கு வந்துவிட்டது. சூழல், சமயம், மனம், மனித இயல்பு எல்லாமே மாறிவிட்டன. வழி தவறிய ஆடுகளை பாபாஜி இந்த எழுத்தாளரை பயன்படுத்தி கிரியா யோகத்தினால் ஒன்று சேர்க்க முயல்கின்றார். இந்த கஷ்டமான வேலையை எவ்வாறு சாதிப்பது கேள்விக்குறி. குருநாதரே அறிவார், கேள்வி கேட்காது நாம் தொண்டு செய்வோம். அருமை, அருமை. பாபாஜியின் தெய்வீக குரல் தான் எங்களுடைய பைபிள் என்று அந்த காலத்திலேயே ஏதோ ஒரு நிலையில் கூறினேன். அது இன்று நிலைக்கின்றது. ஆகவே அதன் வழி நிற்க வேண்டும். இந்த தெய்வீகத்தை நாங்கள் உணர வேண்டும். குருவில் இறைவனை காண வேண்டும் என்றெல்லாம் பாபாஜி எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஆகவே அந்த வழியை நாங்கள் அந்த வழியில் நின்று கொண்டு இறுதி சொல்லு சொல்கின்றார். கேள்வி கேட்காது தொண்டு செய்வோம். ஏன், என்னத்திற்கு என்று கேள்வி கேட்காது பாபாஜியின் தொண்டு கிடைக்கும் போதோ அல்லது நீங்கள் உணரும் போதோ ஒரு கணம் தாமதிக்காது செய்யுங்கள். குறிப்பறிந்து செய்யுங்கள். அதை தவற விட்டு விடாதீர்கள் என்று பாபாஜி சொல்கின்றார் ஒரு அழகிய வசனத்தில். அதை மீண்டும் உணர்வோம். அடுத்ததாக சத்குருவின் கவனமுள்ள பாதுகாப்பு இல்லையே அவரை பின்பற்றுபவர்களுக்கு இந்த நாத்தீக உலகத்திலிருந்து விடுதலை கிடைப்பது கடினம். சமயங்களும் சமய நிறுவனங்களும் செயல்பட குருநாதரே அருள் புரிய வேண்டும். சேற்றிலிருந்து அகற்றி வண்டிகளை ஓட வைக்க குருநாதரால் மட்டுமே முடியும். அது என்ன சேறு? இந்த சேரான சேராக நாங்கள் கருதக்கூடிய இந்த மாயைக்குள் எல்லோரும் சிக்கிப்பட்டு கிடக்கிறோம். இந்த மாயையிலிருந்து எங்களை தூக்கி வழியால் எங்களை இயக்கக்கூடிய சக்தி குருநாதருக்கு மாத்திரம் உண்டு. ஆகவே எங்களுடைய அவருடைய அந்த அருளினால் அந்த சேற்றிலிருந்து நாங்கள் புறப்பட்டோமானால் வழியால் வண்டிகள் ஓடத் தொடங்கி விட்டதென்றால் பாபாஜி எங்களை அந்த வண்டி மூலமே கொண்டு போய் இறைவனின் திருப்பாதத்தில் நிறுத்துவார் என்பதுதான் கிரியா யோகம். அந்த வண்டி என்பது என்ன? எங்களுடைய சாதனை. ஆகவே வண்டியில் ஏறிவிட்டோம். ஐயா சொன்னார் என்று வண்டியில் சேற்றிலிருந்து பாபாஜி எடுத்து விட்டார் என்றால் நாங்கள் வண்டியில் ஓடுவோம், சுகமாக போய் இறைவன் திருவடியை சேர்ந்து விடுவோம் என்று உலக கணக்கு போடாதீர்கள். இங்கு வண்டி என்று குறிக்கப்பட்டது கிரியா யோகா வண்டி, பஸ் வண்டி. அதற்கு சாரதியாக இருப்பவர் பாபாஜி என்று யோகியார் முழக்கமிடுகின்றார் சத்சங்கங்களில். அந்த வண்டியில் நாங்கள் ஏறி போவோமாக இருந்தால் அதில் ஏறி உட்கார்ந்து போவதல்ல, முயற்சியால் சாதனையில் பெரிதாகி சாதனையில் இறுதி நிலையை அடைவோமாக இருந்தால் இறைவன் திருவடியில் பதிஞானத்திற்காக காக்கலாம் என்பது பாபாஜியினுடைய கிரியா யோகம் என்று நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும். கிரியா யோகத்தை பின்பற்றுபவர்கள் முதலில் பாபாஜியின் தெய்வீக குரல், தெய்வீக ரகசியத்தின் வழிபாடு, மரணமில்லா பெருவாழ்வாகிய நூல்களிலிருந்து அடிப்படை கருத்துக்களை பெற வேண்டும். பின்னர் குருநாதர் அருளால் வெளிவந்த கருத்துக்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இதுவே முழுமையான தூய்மையான கிரியா யோகம். இந்த புத்தகங்கள் கிரியா மார்க்கத்தை தெளிவாக விளக்குகின்றன. பின்னர் கிரியா யோகி தினந்தோறும் கிரியா தியானத்தை தவறாது செய்ய வேண்டும். உலகத்திற்கு தொண்டு செய்யும் ஆற்றல் கிரியா சாதனையின் வலிமையை பொறுத்தது. குருவருளும் திருவருளும் சேர்ந்து பல காரியங்களை சாதித்து கொடுக்கும். குருவின் கையில் கருவியாக இருந்து கொண்டு வைராக்கியத்தோடு செயல்பட வேண்டும். முழு கிரியா யோகத்தையும் பாபாஜி ஒரு பந்தியில் போட்டுவிட்டார். இதுதான் அவருடைய தங்க விதிகளால் நாங்கள் எடுக்கப் போகும் உயரிய நிலை, அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, அதன் மூலம் சாதனையில் வெற்றி. அதை திரும்ப திரும்ப படித்திருக்கின்றோம். ஆனால் இந்த புத்தகத்துக்கு இவ்வளவு அடங்கி இருக்கின்றதே. இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கிடைத்த பின் இது புரிகின்றது நன்றாக. உங்களுக்கும் எல்லா சாதகர்களுக்கும் இந்த வருட தமிழ் வருட தொடக்கத்தில் அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து முதலிட்டு ஒளிநாடாக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. உணருங்கள், கேளுங்கள். கேட்டால்தான் உங்களுடைய சித்தத்தில் அது கூட கூட பதியும். இந்த சத்சங்கங்களில் இருந்து பல விடயங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய சித்தத்திற்குள் கிடைக்கும். அடுத்ததாக, கடலிலிருந்தும் மலையிலிருந்தும் பல மதிப்புள்ள பொருட்கள் கிடைக்கலாம். ஆனால் மனப்பான்கான சமவெளியிலிருந்து ஒன்றும் கிடைக்காது. ஞானமுள்ள மனிதன் ஒருமுகப்பட்ட சாதனை செய்கின்றான். அவன் மனம் உலகம் தழுவியதாக அமைய வேண்டும். அவன் உண்ணாவிரதம் இருக்கின்றான். ஆனால் உலகத்தோடு விருந்துண்கின்றான். கொள்கைகளை விட உலகம் மனிதர்களையே மதிக்கின்றது. உலக மக்களுக்கு தொண்டையும் சரணாகதியையுமே நான் வலியுறுத்துகின்றேன் என்கின்றார் பாபாஜி. அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, இதில் மேலும் அவர் ஒரு போடுகின்றார். சாதகர்களுக்கு தான் தொண்டையும் சரணாகதியையுமே தான் மேலும் பரிந்துரைக்கின்றேன் என்று சொல்கின்ற நாங்கள் சமயக்குரவர் வழி பார்க்கும் போது தொண்டுக்குரிய சமயக்குரவரான திருநாவுக்கரசருடைய உடைய விடயங்கள் என்ன செய்தார் அந்த தொண்டில் சிறப்பு. அல்லாது நாலாவது நிலையில் இருக்கும் ஞானத்துக்குரிய மணிவாசகர் சரணாகதி நிலை என்று நாங்கள் சைவ சாரி கிரியா யோகத்தில் சொல்கின்றோம். அது சமய குரவரின் ஞான நிலை. மணிவாசகர் என்ன செய்தார்? நான் அந்த முறையில்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சைவ சித்தாந்தம் புரிந்தபடியால் ஆகவே எங்களுக்கு சம்பந்தர் இருக்கலாம், அன்புக்கு சாரி சுந்தரர் இருக்கலாம், அன்புக்கு அப்பர் இருக்கலாம், தொண்டுக்கு சம்பந்தர் இருக்கலாம், பக்திக்கு மணிவாசகர் இருக்கலாம், ஞானத்திற்கு. ஆனால் நாலு குரவர்கள் நாளும் தேவை. இதிலும் கிரியா யோகத்துக்கு தரம் வாய்ந்த விடயம் அப்பர் சுவாமிகளும் மாணிக்க வாசகரும் என்று புரிகின்றது. இது ஒரு அருமையான செய்தி. சமய குரவர்களில் கூட இவர்கள்தான் அழுதார்கள். சம்பந்தர் அழுததாக நீங்கள் பெரிதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் பக்தி மார்க்கம். அல்லது சுந்தரர் அழுததாக பார்த்திருக்க மாட்டீர்கள், அவர் அன்பு மார்க்கம். ஆனால் திருநாவுக்கரசரும் மணிவாசகரும் அழுதார்கள். தொண்டு மூலம் அழுதார்கள், ஞானம் மூலம் அழுதார்கள். இங்குதான் அந்த வித்தியாசம். ஆகவே அதற்கு முதல் ஒரு சொல்லை போடுகின்றார். மலையில் இருந்தும் நல்ல பொருட்கள் கிடைக்கலாம், கடலில் இருந்தும் கிடைக்கலாம், ஆனால் சமநிலையில் அப்படியான விடயங்கள் கிடைப்பதில்லை என்று. ஆனால் அந்த நிலையில் நாங்கள் நிற்க பழக வேண்டும் என்கின்றார். இதுதான் அந்த ரெண்டு கண்ணீரையும் வைத்து நாங்கள் உபமானம் எடுக்கலாம். ஒன்று ஆனந்த கண்ணீர், அது மலை உச்சி. ஒன்று துன்பக் கண்ணீர், அது கடலின் ஆழம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில் நாங்கள் நிற்க பழக வேண்டும். ஆதலால் தான் இந்த பூமியில் எங்களை வாழ விட்டிருக்கின்றார் இந்த இறைவன். ஆகவேதான் அந்த ஓமானமும் இந்த பேச்சில் ஞாபகம் வந்தது. அந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டப்பட்டது. பூமியின் சுழற்சி இரண்டும் நிலையில்தான் நாங்கள் இருக்க வேண்டும். இருளும் ஒளியும் எப்ப வரைக்கும்? நாங்கள் சூட்சுமத்தில் அந்த இருளையும் ஒளியாக்கும் நிலையை அடைந்தவுடன் இது இந்த மாயையாகிய விளக்கொளி மறைகின்றது, உலகம் மறைகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. நான் சொல்லவில்லை. ஆகவே நேற்று ஒரு அன்பர் சொன்னார், நான் கூடுதலாக போகின்றேன், நேர கணக்கு இருக்கின்றது என்று. அதன் பிரகாரம் இப்போதும் கண்ணை திறந்து நேரத்தை பார்க்கின்றேன். 35 நிமிடங்களோடு இருக்கின்றது. ஆகவே அவருடைய அன்பு வேண்டுகோளுக்காக இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து மற்றைய சத்சங்கத்தில் மீதியை பார்ப்போம் என்று பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவா. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இல்லை, ஓகே, கேட்டவர் இல்லாதபடியால் தொடர்ந்திருக்கலாம், இருக்கிறார் என்று நினைத்தேன். சரி, அதுவும் இறைவனின் கணக்கு. அந்த இறைவன் அல்ல, பெரம்பொருளின் கணக்கு. ஓகே, அடுத்ததாக கார்த்தியன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்தி ஐயா.
ஓம் கிரிய பாபா ஜனமோ.
ஓம் கிரிய பாபா
ஜனமோ. ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் மாணவர்கள் குறிப்பிட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல சிறப்பான முறையில சைவ சித்தாந்தத்திலிருந்தும் பாபாஜி தெய்வீக குரல் இருந்தும் பல அறியப்பெற கருத்துக்களை சத்சங்கம் மூலியமாக அறியப்பட்டது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் பிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை சுருக்கினீர்கள், சுருக்கத்தில் சொன்னீர்கள். அதுவும் தேவையான விடயம்தான். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் சிவாய நம.